எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற தேவாதி தேவனே,
இயேசுவே,
உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமை நாங்கள் செலுத்துகிறோம்.
ஆமென்.
நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தெடுக்கும்படியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரமாண்டவரே,
இந்த நாளிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது.
ஆமென்.
உங்களுடைய ஆவினாலும் உங்களுடைய வசனத்தினாலும் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவர். எங்களை ஒன்றை கட்டுங்க என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவரை எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். எங்களுக்கு போதீங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நல்ல பிதாவே. ஆவே ஆவே யாவரும் உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நம் மத்தியிலே மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். கம் வித் மீ ப்ளீஸ், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 21. எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. 21வது அதிகாரம், அதுல 1வது வசனத்திலிருந்து நாம் வாசி கேட்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளும். 21வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு ரெண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலியை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியானால் தன் மேற்சட்டே கலட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள்.
சரி, இந்த வாசித்த வேத பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, ஆஃப்டர் தி ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். இயேசு பாபிசத்திலிருந்த நாட்களிலே, அதாவது அவர் மரித்து உயிர்த்தெழும் முன்பாக கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு லிட்டரலாக தன்னை சீசகோடு கூட இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னுடைய சீசகோடு கூட இருக்கல. அந்த வித்தியாசத்தை நாம புரிந்து கொள்ளணும். முதல்ல, அதாவது தன்னுடைய பகிரங்க ஊழியத்தில் இயேசு உயிர்த்தெழும் வரைக்கும், மரித்து உயிர்த்தெழும் வரைக்கும் எப்பொழுதும் தன்னுடைய சீசகோடு கூட இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவருடைய கூட இருக்கல. ஆனால் நேரத்துக்கு நேரம் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கட்டளை விட்டதை இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ, இதுவும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன்னுடைய அப்போஸ்தலர் கொடுத்த ஒரு தரிசனம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். சரி, இந்த 1வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது திபேரியா கடல் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. சோ, திபேரியா கடல் என்று இங்கே சொல்லப்படுகிறது. லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது கெனசரித்து கடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ, மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கலிலியா கடல் என்று சொல்லப்படுகிறது. சோ, மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிற கலிலியா கடலும், லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிற கெனசரித்து கடலும், இங்கே சொல்லப்பட்ட 21வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லப்பட்ட திபேரியா கடலும் ஒன்றுதான். சோ, இந்த கடலுக்கு 3 பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சோ, இந்த கடலிலே தான் ஆண்டவர் இயேசு பல தடவைகள் பிரயாணம் பண்ணிருக்கிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது நிற்க இந்த கலிலேய கடலை சுத்தி அல்லது இந்த திபெரிய கடலை சுத்தி இருக்கிற பட்டணங்களிலேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியங்களை செய்திருக்கிறது நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போன கப்பர்நாகும் என்கின்ற பட்டணம் இந்த கலிலேய கடலின் ஓரத்தில் இருந்திருக்கிறது. சோ இந்த கப்பர்நாகுமிலேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் செய்ததும் அற்புதம் செய்ததும் இந்த கப்பர்நாகும் என்கின்ற பட்டணமாகும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக இந்த ஊழியத்திலே தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபித்திருக்கேன்னு சொல்லி ஜனங்களுக்கு பரலோகராட்சியத்தின் சத்தியத்தை அறிவித்து அதன் அடிப்படையிலே அநேக அற்புதங்களை செய்திருந்த போதிலும் அந்த பட்டணம் மனம் திரும்பவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பாத அந்த பட்டணத்தை பார்த்து சொன்னார், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உள்ளிலே செய்யப்பட்ட பலத்த செய்கள் தீர்விலும் சீதோதனும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் இப்பொழுதே மனம் திரும்பி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்திருப்பார்கள் சொல்லி தன்னுடைய ஊழியத்தினால் மனம் திரும்பாத அந்த மனிதர்களையும் அந்த பட்டணத்தை பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் உண்டு என்பதை இங்கே குறிப்பிட நான் விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரன் இறைவன் லிட்டரலாக இந்த உலகத்தில் வந்திருந்த போது அவர் பிரசங்கம் பண்ணியும் அவர் பேசியும் அதன் அடிப்படையில் இயேசு அநேக அற்புதங்களை செய்தும் கூட அந்த நகரம் அல்லது பட்டணம் ஜனங்கள் மனம் திரும்பவில்லையே. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் கூட மனம் திரும்பாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உதாரணத்துக்கு கப்பர்நாகுமிலே ஆண்டவர் வசனத்தை பிரசங்கித்து அற்புதங்களை செய்திருந்த போதிலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நம்முடைய ஊழியங்களிலும் நாம் ஆண்டவருடைய ஊழியங்களை கருத்தாக கவனமாக கண்ணியமாக செய்தும் அந்த ஊழியங்களிலே கனிகள் காணப்படாவிட்டால் அதன் நிமித்தம் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வேதம் தான் நமக்கு ஆதாரம். சத்தியத்தின்படி நாம வாழ வேண்டும். சத்தியத்தின்படி கர்த்தர் ஊழியத்தை நாம் செய்வோமாக இருந்தால் நம்முடைய ஊட்டத்தை நாம் ஓடி பிடிப்போம். அல்லது போனால் நாம் சரிந்து போறதுக்கு வாய்ப்புண்டு, இடமுண்டு என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஊழியம் செய்தார், வசனத்தை போதித்தாரு, அற்புதங்களை செய்தார். ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. கப்பர்நாகுமில் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. சோ நம்முடைய ஊழியத்திலும் நாம் ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தை செய்தும் ஜனங்கள் மனம் திரும்ப போனால் அல்லது கணிக காணப்படாவிட்டால் அதன் அடிப்படையிலே நாம் எல்லாம் மனம் சொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். தேவன் காரியங்களை வாய்க்கப்படுவார். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், ஒரு மிஷனரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனார் ஊழியம் செய்யறதுக்கு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் 6 இயர்ஸ் கண்டினியூவாக 6 வருஷங்கள் தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பவில்லை. ஆனா அந்த விசுவாச வீரன் அத்தேவ சித்தத்தில் நிற்கிற அந்த தேவ மனுஷனோ அந்த இடத்தை விட்டு அந்த பட்டணத்தை விட்டு அவன் பின்வாங்கி போகவும் இல்லை. ஒரு ஆத்மா கூட மனம் திரும்பவில்லை என்றாலும் அவன் மனசந்து போகாமல் தொடர்ந்து அந்த ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்தபடியால் 6 வருஷத்துக்கு பிற்பாடு, ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஆண்டவர் ஆத்மாக்களை ரட்சித்து அவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு பிற்பாடு ஏராளமான ஜனங்கள் அந்த இடத்துல மனம் திரும்பி மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அந்த தேவபடித இடத்தில் குறித்து வாசித்தேன். ஆகவே எனக்கு அறிமானவர்களே, நம்முடைய ஊழியத்தில் ஒருவேளை கனிகள் காணப்படாவிட்டால் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. யூனோ வை? ஆண்டவர் இயேசு நமக்கு கட்டளையிட்டது என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டிருக்க. நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியும் ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அதன் நிமித்தம் நாம் மனசோந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உண்மையை நாம புரிந்து கொண்டால் தான் ஊழியத்தில் உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்து தொடர்ந்து கர்த்தர் ஊழியத்தை நாம செய்ய முடியும். ஒருவேளை இந்த தேசத்தில் நாம் பல மைல்கள் பல கிலோமீட்டர் பிரயாணம் செய்து அல்லது பல கஷ்டங்களை அனுபவித்து ஒரு மனிதனை போய் நாடி தேடி அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லியும் அவன் மனம் திரும்பாவிட்டால், அவன் ரட்சிக்கப்படாவிட்டால், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் நிமித்தம் நாம மனம் சொந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த கட்டளை என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. நான் சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க. பிரசங்கம் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு, சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை அது. ஆனா ரட்சிப்போ கர்த்தருடையது. இது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோமே. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளைய பண்ணுகிற தேவனாலே ஆகும் என்கின்ற வேத வசனத்தை நாம் அறிவோமே. ஆகவே அறிவிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே நாம் ஒரு மனிதனுக்கு கஷ்டப்பட்டு பல தூரம் போய் சொல்லி சத்தியத்தை சொல்லியும் அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அதை குறித்து நாம் மனசொந்தபடிய அவசியம் இல்லை. என்ற ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் அவர்களுக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை. இதுதான் ஊழியம், இதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம். ஆகவே இதை நாம தொடர்ந்து கீப் அப் பண்ணணும், இதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கணும், விதைத்துக் கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணியும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்விலும் ஊழியத்திலும் மனம் திரும்பாமல் போற ஜனங்களை பார்த்து நாம மனம் அடிவாக வேண்டிய அவசியம் இல்லை. வேதமே நமக்கு சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். சரி, போகட்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த திபெரிய பட்டணத்துக்கு கடல் அடுக்கில் இருந்த அநேக பட்டணங்களை ஊழியம் செய்தது வேதம் வாசிக்கிறோம். சரி, இப்ப நாம வாசித்த வேத பகுதிக்குள்ள நாம போகும் பொழுது இங்கே இந்த கலிலியா இந்த திபெரிய கடல் கடல் ஓரத்துல ஒரு ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு பாருங்க. அதாவது 7 பேர் கொண்ட ஒரு குழு, 7 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த 7 பேரும் ஆண்டவர் இயேசுவோட அப்போஸ்தலர். இந்த 7 பேர் கொண்ட ஒரு குழு அந்த திபேரிய கடல் ஓரத்தில் அல்லது கலிலேய கடல் கரையிலே இருந்து ஒரு கூட்டம் நடத்தியிருப்பார் என்ற கற்பனை பண்றேன். அந்த கூட்டத்துக்கு மிஸ்டர் பீட்டர் பேதர் ஒருவேளை தலைமை தாங்கி இருப்பார்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர்தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கடிக்கிற முதற்கொண்டாட்டு. ஆகவே ஒருவேளை அவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருப்பார். தலைமை தாங்கின பிற்பாடு அவர் சொல்றார் என்ன தெரியுமா? நான் மீன் பிடிக்க போறேன். என்ன செய்ய போறேன்? மீன் பிடிக்க போகிறேன். இவர் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே மிச்சம் 6 சொல்லிச்சுது, நாங்களும் உனக்கு கோஆபரேட் பண்றோம், நாங்களும் உன்னோட வாரம் மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லி 7 பேர் வெட்டி செஞ்சாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போறாங்க. இப்ப நடத்தின சொல்றதை கவனிங்க. தேவருடைய வசனத்தை நாம கேட்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்ற காரியம், சத்துரு நம்முடைய மைண்டை மேயறதுக்கு இடம் கொடுக்கூடாது. நாம வந்தபடி பொறுமையாக திரும்பி போகக்கூடாது. சபையிலே தேவருடைய வசனம் இருக்கிறது. வேதம் சொல்றது சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். இங்க இருந்துதான் வேத வசனம் புறப்படுது. ஆண்டவுடைய சபையில் இருந்து சத்தியம் புறப்படுது. இந்த அஞ்ஞான உலகத்தில் வாழுகிற நாம் ஆண்டவுடைய வசனத்தின்படி வாழ சொல்லப்படுகிற அந்த கொஞ்ச நேரத்தில் பேசப்படுகிற அந்த வசனத்தை நாம கோட்டை குடும்பமாக இருந்தா சத்துரு நாம வஞ்சிக்கிறதுக்கு இலகுவாகவும் நாம மனம் சோர்ந்து போறதுக்கும் மனம் பேதளித்து போறதுக்கும் நாம இடம் கொடுக்கிறதாக போயிடும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அடிக்கடி அப்போஸ்தல பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து யூ ஹாவ் டு பே த டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனத்துக்கு இதை கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல பார்த்து அடிக்கடி சொன்னதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன கனிமான தேவட பிள்ளைகளே, இந்த 7 பேரும் கூட்டம் கூடி இப்ப பேதர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன் சொன்ன உடனே மிச்சம் 6 சொல்லுது, நாங்களும் வாரம் உன்னோட கோபுரம் பண்ணி நாங்களும் வாரம் உன்னோட மீன் பிடிக்கிறது சொல்லியாச்சு. சரி, இப்ப நான் சொல்ல போறத கவனிங்க. இதே கலிலேய கடல்ல வைத்துதான், இதே திபேரிய கடல்ல வைத்துதான் மத்தேயு 4:19 வசனத்தில் நாம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னேவா நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். நான் உன்னை மாற்றப் போகிறேன், உன்னை வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். இதுவரை இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் அல்லது இந்நேரம் வரைக்கும் நீ மீன் பிடிக்கிறவனாகத்தான் இருந்தாய். ஆனா இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவனாக இருக்க கூடாது. இனிமேல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவளாக இருக்க வேண்டும். நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக மாற்றப் போகிறேன். ஆகவே நீ என்னை பின்பற்றன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு அழைப்பு, ஒரு மகிமையான அழைப்பு, எவருக்கும் இல்லாத ஒரு பாக்கியமான அழைப்பு அவனுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்டது. என் பின்னே வா, நான் உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் என்று இவனுக்கு இந்த மகத்தான அழைப்பை கொடுத்து இவனை அழைத்தார். இந்த அழைப்புக்கு பிற்பாடு 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நான் உங்களுக்கு முதல் சொன்னது போல அவர் கூட எப்பொழுதும் இருந்ததில்லை. இப்ப இவர்களுக்குள்ள ஒரு குழப்பம், சொல்லப்போனா இவர்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம். என்ன தெரியுமோ, என்ன தெரியுமோ சொல்ற கேளுங்க. அதே இதே கடல்ல வச்சுதான் என்னை பின்பற்றி நான் மனுஷர்களை பிடிக்கவில்லா கொண்டு மாற்றுவேன்னு சொல்லி தேவன் ஆண்டவர் தந்த திட்டத்தை, அவனை குறித்து தான் வைத்திருக்கிற நோக்கத்தை அவனுக்கு சொல்லி அழைத்த போதும், இப்பொழுதோ ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தையும் தேவ நோக்கத்தையும் தள்ளிவிட்டு திரும்பவும் மீன் பிடிக்க போறான். பாருங்க, மீன் பிடித்துக் கொண்டிருந்த இவனை பார்த்துதான் சொன்ன, இனிமே நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, இனிமே நீ மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன், இனி என்ன பின்பற்றி சொல்லி அழைத்தார். ஆனா இப்போ அதே பேதரு அதே கடல்ல திரும்பவும் மீன் பிடிக்க அவன் புறப்படுறதை நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு அறிவானவர்களே, நான் சொல்றதை கவனிங்க, சொல்றதை கவனிங்க. ஒரு மனிதன் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை விட்டு தவறுகிறாரோ, அல்லது ஒரு மனிதன், அல்லது ஒரு அழைக்கப்பட்டவன், அல்லது அபிஷேகம் பெற்றவன், அல்லது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி எப்பொழுது தேவ திட்டத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ நோக்கத்தை விட்டு தவறுகிறானோ, அப்பொழுது அவனுக்குள்ள பின்மார்க்கம் ஆரம்பமாகிறது. பேக்ஸ்லைட். மேபி தே ஹி பிலீவ் இன் காட், அவன் கடவுளை நம்பிக்கை நம்புறான். அதை குறித்து நான் சொல்ல வரல. ஏன்னா ஆண்டவர் இயேசு பேதுரு அழைக்கல, என்ன நம்பன்னு சொல்லி அழைக்கல, என்ன பின்பற்றுன்னு சொல்லி தான் அழைத்தார். இயேசுவை நம்புகிறதுக்கும் இயேசுவை பின்பற்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நான் மறந்துடக்கூடாது. ஐ சே இட் அகைன், பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். இயேசுவை நம்புறதுக்கும் இயேசுவை பின்பற்றுறதுக்கும் பெரிய வித்தியாசம், பெரிய வேறுபாடு இருக்கு. இயேசுவை நம்புறவர்கள் ஒருவேளை தங்களோட வாழ்வில் ஏதாவது நெருக்கடிகள், கஷ்டங்கள், தேவைகள், துன்பங்கள், வியாதிகள் வரும்பொழுது, ஐயோ ஆண்டவரே, ஐயோ இயேசுவே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும், ஆண்டவரே என் தேவைகளை சந்தி அப்படி கேட்டுக்கொண்டு அந்த தேவைகள் சந்தித்தவுடனே கையப்பட்டுருவாங்க. ஆனா இயேசுவை பின்பற்றுறவங்களோ தேவைக்காக மாத்திரம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற மாட்டார்கள். அவர் அவர்கள் இறைவனாக இருக்கிறபடியால், அவர் அவர்கள் இரட்சகராக இருக்கிறபடியால், அவர் தேவட குமாரனாக இருக்கிறபடியால் ஆண்டவர் இயேசுவை எப்பொழுதும் பின்பற்றுவார்கள். ஆகவேதான் அவர்கள் தேவடைய வசனத்துக்கு கருத்தாய் செவி கொடுக்கிறார்கள், கருத்தாய் வாழ்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு, மை ஷீப் வில் ஹியர் மை வாய்ஸ். என் ஆடுகள், என் ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் அதை மறந்துடக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள் பின்மார்க்கத்தை குறித்து மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். சத்தியத்தை நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு மனுஷன், ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ தேவனுடைய திட்டத்தை, தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் விட்டு அவன் வழி விலகும் போது அவனுக்குள்ளே பின்மார்க்கம் ஆரம்பமாகுது என்று சத்திய திருப்பினி சொல்லுகிறேன். ஆகவே என்னை பின்பற்றி உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன், இனிமே நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, இனிமே நீ மனுஷனை பிடிக்கணும் சொல்லி பேதுரை அழைத்திருந்த போதும், 3.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனோ ஆண்டவருடைய அழைப்பையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவருடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய அனாதி சித்தத்தை மறந்து திரும்பவும் அவன் மீன் பிடிக்கிறதுக்கு புறப்பட்டு போனது அவருடைய பின்மார்க்கத்தை வெளிப்படுத்துறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பின்மார்க்கத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். பின்வாங்கி போவானா இருந்தால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளு, ஐ ஸ்பீக் த ட்ரூத். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது என்று எபிரேயர் 10 ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களே ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. நாம் எல்லோரும் வேதத்தை அறிந்து அறிவோமே. ஆகவே ஆண்டவர்களை நாம் அறிந்து அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை, சத்தியத்தின் மேல நாம வைக்கிற விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள நாம கவனமாக இருக்கணும். நான் அடிக்கடி ஆண்டவரத்தில் ஒரு ஜெபம் செய்வேன், என்ன தெரியுமோ சொல்றேன் கேளுங்க, சொல்றேன். எப்படின்னு ஆண்டவர் ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய வசனத்துக்கு விரோதமாகவும் வருகிற எல்லா சோதனைகளிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் என்று நான் அடிக்கடி என்ன ஜெபத்தில் ஜெபிக்கிறது. ஏனென்றால் பொதுவாக பிசாசு ஒன்று தேவ சித்தத்தை விட்டு வழிவிலக பண்ண பாப்பா, அடுத்து ஆண்டவுடைய வசனத்தை விட்டு சரிந்து போக பாப்பா. இந்த ரெண்டையும் குறித்து ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவட பிள்ளைகளும் இவைகளை குறித்து கருத்தாக இருக்கணும்படி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்காரமான தேவட பிள்ளைகளே, இவன் ஆண்டவர் இயேசுவினால் அழைக்கப்பட்டான். நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, நீ மனுஷனை பிடிக்கணும் சொல்லி ஆண்டவரை அழைத்திருந்தாலும் இவர் என்ன செய்யறா, திரும்பவும் அதே கலிலியா கடலில் போய் அவர் மீன் பிடிக்கிறது போறது தப்பாக்க கூடியதா இருக்கு. ஒரு மனிதன் தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் விட்டு வழி விலகும் போது அவருக்குள்ள பின்மார்க்கம் ஆரம்பமாகிறது. சொல்ல கேளுங்க, சபையில இருந்து கொண்டும் பின்மார்க்கமாக இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐ ஸ்பீக் த ட்ரூத். சபைக்குள்ள இருந்து கொண்டும் பின்மார்க்கமாக இருக்கிறதுக்கு இடம் உண்டு. இன்னும் ஒரு காரியம் சொல்றேன், என்ன கோபிக்காதீங்க, நான் சத்தியத்துக்கு கடவுள் கூப்பிட சொல்ல முடியுது. என்ன போறோம், பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம், இது எழுதப்பட்டிருக்க வாராத வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள் சபையில வந்து ஆண்டவரை தொழுது கொண்டதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கத்தருக்கு பயமிட்டார். நான் சொன்ன கேளுங்க, பெற்றோர் என்னையும் சேர்த்து சொல்றேன், இன்க்ளூட் மீ, பிள்ளைகள் சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் என்பதோடு மாத்திரம் நீங்க தயவு செய்து நின்றாது. சபைக்கு வருகிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் என்பதோடு மாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து தயவு செய்து திருப்தி ஆகாதேங்க என்று கடவுள் முன்பாக சத்தியத்தின்படி சொல்றேன். மாறாக சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதித்தாலும் தனிப்பட்ட விதத்தில் பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனோடு ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம், ஒரு உறவு உண்டா என்பதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கவனிக்க வேண்டியது கடமை, கட்டாயம், அவசியம் அல்லது அவசரம் என்று நான் சொல்லுவேன். நீங்க கேட்காவிட்டாலும் நான் பேசுறதை தேவன் கேட்டுட்டு இருப்பார். சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் அந்தந்த காலத்தில் அறிவிக்க வேண்டியது தேவை. இதை கேட்காம இதை அசட்டை பண்றது அது அவரவரையும் தேவனே பொறுத்தது. அவன் நான் உங்களுக்கு சொல்றது காரியம் என்னவென்றால், படித்து பட்டதாரியாக்கி பிள்ளைகளை பாதாளம் அனுப்பிடக்கூடாது. பட்டதாரி ஆகி பாதாளத்துக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடாது, அல்லது உலகத்துக்கு பிள்ளைகளுக்கு தாரவாத்திடக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்த பிள்ளைகள் தேவனோடு வாழ வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ஆகவே நம்ம பிள்ளைகள் ஆராதனைக்கு வருகின்றதை மாத்திரம் மாத்து நாம திருத்தடைந்திராமல், அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு அவர்கள் முக்கியமாக இருக்கிறார்களா, அவர்கள் தேவனை தேடுகிறார்களா, அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்களா, இதை குறித்து தாய் தகப்பனாகிய நாம் விசாரிக்காவிட்டால் நாம் பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்க்கிறதிலிருந்து நாம் தவறுகிறோம் என்கிற உண்மையை என்னையே சேர்த்து உங்களுக்கு தாழ்மையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். பின்மார்க்கம் சபைக்குள்ளே இருக்கும் பொழுதும் இருக்கும். என்ன கருமானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல கவனிங்க. பேதுரு ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது தனியாக தான் வந்தார், ஆனா பின்மார்க்கமாக போகும்பொழுது ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு போறான் பாருங்க. தன்னோட சேர்த்து ஆறு பேர், ஏழு பேர் அவனோட சேர்த்து, ஏழு பேர் தன்னோட சேர்த்து ஆறு பேர் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போறான் பாரு. சோ பின்மார்க்க காரணம் என்ன செய்வான் தெரியுமோ, தனக்குள்ள இருக்கிறத மற்றவர்களுக்குள்ள விதைக்க பாவா. என்ன தெரியுமோ, அவனுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உலக காரியம் தான். எப்ப பேசினாலும் எப்ப கதைச்சாலும் உலகத்தை குறிச்சு இந்த பூமி கடந்த காரியங்களே அவன் சொல்லி இருப்பான், உலகத்தை கடந்த காரியங்களே அவன் பேசிட்டு இருப்பான். நன்றாக கவனிங்க, இவர்கள் ஆண்டவரை நம்பினாலும் அவர்கள் தேவனுக்கு தூரமாக இருக்கேன்னு சொல்லி உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் இயேசு சொல்றாரு, பிசாசை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்குள்ள சத்தியம் இல்லை என்றார். டு யூ நோ தட், இயேசு பிசாசை குறித்து சொல்லும் பொழுது சத்தியம் அவனுக்குள்ள இல்லை என்றார். இப்ப காரியம் என்ன தெரியுமோ, நம்மை விட பிசாசுக்கு சத்தியம் அதிகம் தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங், நம்மளும் பார்க்க பிசாசுக்கு வேதம் நல்லா தெரியும் அத்துப்படி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், ஆனால் அவனுக்குள்ள அந்த வசனம் இல்லை என்றார். காரணம் என்ன, வசனம் தெரிந்தாலும் சத்தியம் தெரிந்தாலும் அந்த சத்தியத்தின்படி பிசாசு வாழ மாட்டான், மாறாக சத்தியத்தின்படி வாழுகிறவர்களை குழப்புவான் அல்லது இன்டரக்ட் பண்ணுவான். ஆண்டவர் சொல்றாரு அவனுக்குள்ள சத்தியம் இல்லை என்றார். இதே வார்த்தை நான் எனக்கு சேர்த்து போதிக்கிறேன். நமக்கு ஒருவேளை தேவோட வசனம் தெரிந்திருக்கலாம், ஒருவேளை என்னை போல போதிக்கலாம். நமக்கு வேத வசனம் தெரிந்திருக்கிறதுனால் மாத்திரமல்ல, தெரிந்திருக்கிற தேவ வசனத்தின்படி நாம வாழ்வதால் தான் நமக்குள்ள வசனம் சத்தியம் கிரியை சேர்ந்து அடையாளமாகும். ஆகவே இயேசுவை நம்புறதுக்கும் இயேசுவை பின்பற்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுபவர்கள் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, இதை கருத்தாய் கவனமாய் பார்த்து அதன்படி நடக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுபவர்கள். மற்றபடி இதை கவனிக்காம விட்டுவிட்டு வாழ்க்கையில நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், போராட்டங்கள் வரும்பொழுது இயேசுவே எனக்கு உதவி செய்யும் சொல்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை நம்புறவர்கள். எங்க ரட்சிக்கப்படாதவங்க கூட ஆண்டவர் இயேசுவை நம்புறாங்களே, ஆகவேதான் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது இயேசு எனக்கு உதவி செய்யும் சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கலிலியா கடலிலே பேதுரை பார்த்து சொன்னாரு, என்னை பின்பற்றி உடைய மனுஷங்களை பிடிக்கிறவர்களாக பாட்டு வச்சு. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை அவர் மறந்து திரும்பவும் அதே கடலில் திரும்பவும் தான் விட்டு வந்த அதே வேலையை செய்யறதுக்கு அவர் போனது அவருடைய பின்மாற்றத்தை வெளிப்படையாக காண்பிக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பின்மாறுக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நமக்கு தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்குதா, அல்லது நமக்கும் தேவனுக்கும் இடையில ஏதாவது ஆண்டவரை நம்மை பிரிக்கிற பாவங்கள் ஏதாவது உண்டா, ஆண்டவரை நம்மையும் பிரிக்கிற ஏதாவது காரியங்கள் உண்டா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து எப்பொழுது நாம் தேவனோட ஐக்கியமாக இருக்கும்படியது அவசியம், அவசியம், அவசரம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்பொழுது என்ன சொல்றார் தெரியுமோ, எங்களுடைய ஐக்கியம் சலஞ்ச் பண்றது போல இருக்குது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது என்று சவாலாக சொல்றார். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது, நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் உலகத்து ஜனங்களோடையே பேசி பேசி உலக காரியங்களையே யோசித்து இவைகளையே பார்த்து கொண்டு இருந்தார். எப்படி நாம தேவனோடு ஐக்கியமாக போறோம், எப்படி நாம தேவோடு உறவாட போறோம்? தேவனோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவை இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது சொன்னார், முதலாவது தேவோட ராஜ்யத்தின் நீதியும் தேடு. இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. வி கேனாட் கம்ப்ரமைஸ் த வேர்ட் ஆஃப் காட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நாம் தேடணும். ஆகவே நம்முடைய வாழ்விலே எத்தனை அனுபவங்கள் இருந்தாலும், எத்தனை அவசரங்கள் இருந்தாலும், தேவனை தேட நமக்கு நேரம் அவசியம், அவசியம், அவசியம். இங்கேதான் நாம தேவனோடு இருக்கிற உறவை, ஐக்கியத்தை நாம காத்துக்கொள்ளணும். ஆகவே கரிமான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக தரிசிக்க வேண்டும். இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் சொல்ற கேளுங்க, இது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது சீக்கிரமாக கடந்து போறது. கண்டது என்ன, மிச்சம் என்ன, சிந்திச்சு பாரு. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமா கண்டது என்னப்பா, என்ன மிச்சம், என்ன 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 சாப்பிட்டோம், உடுத்தோம், போட்டோம், கண்டத்தை நான் செஞ்சோம், என்ன சேர்த்தோம், கட்டினோம், செத்து போறோம். இதுதான் வாழ்வு, இதுதான் வாழ்வா? இதுக்காக ஆண்டவர் நம்ம படைச்சார். இதுதான் உலகத்தவும் செய்யறாரு, வெளியில இருக்கும் இதைத்தான். நான் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகள் அல்லவா? ஆகவே நம்முடைய வாழ்விலே நம்ம படைச்ச தெய்வத்தோடு நமக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டியது அவசியம், அவசியம். இது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வு பின்மார்க்கும் என்று அடித்து நான் சொல்லுவேன். செக் அப் யுவர் லைஃப் ப்ளீஸ். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஆண்டவரோடு தனிப்பட்ட ஒரு உறவு உண்டா, ஒரு ஐக்கியம் உண்டா? தேவனை தேடுறதுக்கு ஒரு நேரம் உண்டா? வேலைக்கு ஒரு நேரம் உண்டு, படுக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் உண்டு, விசிட் பண்றதுக்கு ஒரு நேரம், எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்குது. தேவனை தேட நேரம் உண்டோ? தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோமா? திங்க் வாட் ஐ அம் சேயிங் ப்ளீஸ். காட் நாஸ் எவ்ரிதிங். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு வெளிச்சம் வெளியரங்கமாக இருக்கு. அவை பின்மார்க்கத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் இடம் கொடுக்கூடாது. தேவனை தேடுவதில் தீவிரமாக இருக்கணும், தேவ காரியங்களில் தீவிரமாக இருக்கணும், கர்த்தருடைய காரியங்களில் தீவிரமாக இருக்கணும். ஆனால் பெரும்பாலும் நாம் என்ன செய்யணும் தெரியுமா, உலக காரியங்கள் இருக்கிற பங்க்சுவலிட்டி, உலக காரியத்தில் இருக்கிற தீவிரம் தேவனுடைய காரியத்தில் இல்லையே. நம்ம மனசாட்சி நாம கேட்டு பாருங்க, உலக வேலைகளுக்கு எவ்வளவு பங்க்சுவலிட்டியா போறோம். தப்பில்லை, we have to do it. உலக வேலைகளுக்கு 8 மணிக்கு வேலைண்டா 7:30 அங்க நிக்கிறோம், தப்பில்லை. ஆனா 2 மணிக்கு ஆராதனை நாம 8:30 மணிக்கு வரோம். எந்த அளவுக்கு நாம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எட்டு மணி தியானம் ஒரு நாளைக்கு வேலை செய்யறோம், தப்பில்ல செய்யணும். போக்குவரத்து ரெண்டு மணி பத்து மணி தியானம் குட். ஆனா ஆண்டவர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி தியானம் நாம செலவழிக்கிறோம்? திங்க் அபவுட் தட் ப்ளீஸ். நமக்கு வேலை செய்யறதுக்கு சரத்துல பலத்தை சுகத்தை தாரது அவர் தான். வேதம் அப்படி சொல்ல இல்லையா? நமக்கு சரத்துல வேலை செய்யறதுக்கு பலத்தை சுகத்தை தாரது யாரு? அவர் தான். அவர் நம்ம படிச்ச தேவன். நமக்காக பார்த்துட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்க. எப்போ நீ வருவாய்? எப்போ நீ என்ன தேட போற? எப்போ நீ மாற போற? எப்போ நீ மன திரும்ப? ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஜீவன் உள்ள தேவனோடு தனிப்பட்ட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். இல்லாவிட்டால் நாம பின்மார்க்கம் என்பது உண்மை, உண்மை, உண்மை. தேறும்போது நமக்கு சீக்கிரம் கடந்து செல்வோம். இந்த பூட்ட வசத்திற்கபடி
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
கொஞ்சம் பொறுக்கு பார். பலிக்கிட்டு ஏழு பேரும் போய் என்ன செய்யறாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு படகுல ஏறிட்டாங்க. இரவு முழுவதும் கஷ்டப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படையில். பொதுவாக மீன் பிடிக்கிறவங்க இரவில் தான் மீன் பிடிப்பாங்க. ஏனென்றா மீன்கள் வந்து பெரும்பாலும் இரவில் தான் அகப்படும். சோ இவங்க எல்லாம் பெரும்பாலும் மீன் பிடிக்காரர் தான். அதே கடலையா கடலை கிட்ட தான் இருக்கிறான். அவங்களோட வீடு வாசல் அங்கதான் வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க இந்த கடலை குடிச்சவங்க நல்லா தெரியும் எந்த காலத்துல எந்த மீன் எப்ப இதெல்லாம் இதுங்களும் அவங்களுக்கு அத்துபடி. இப்படிப்பட்ட இவர்கள் இரவு முழுவதும் வலைய போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. மீன் வரும்படா, மீன் வரும்படா, மீன் வரும்படா, மீன் வரும். அந்த பரிதாபம், ஏமாற்றம், ஒரு மீன் கூட அகப்படல. நான் சொல்லட்டுமா, இதுக்கும் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் தான். இதை செய்தியில தலைப்பு தெரியுமா? 153 பெரிய மீன். சின்ன மீன்கள் இல்ல, பெரிய மீன்கள். சோ இரவு முழுவதும் காத்திருக்கிறாங்க, நெட்ட போட்டுட்டு வலைய போட்டுட்டு. ஆனா ஒரு ஒரு சிங்கிள் பிஷ், ஒரு ஒரு மீன் கூட அவங்களுக்கு அகப்படல. இதே அனுபவம் ஏற்கனவே பேதுருவுக்கு இருக்குது. லூக்கு 5 அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது பேதுருவும் அந்திரியாவும் இரவு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இரவு முழுவதும் கண்விழிச்சு காத்துட்டு இருக்கிறாங்க. மீன்பிடி, மீன் பிடிக்கிறது, மீன்பிடி, மீன்பிடி. இரவு முழுவதும் கண்பிடிச்சு காத்துட்டு இருக்காங்க. ஒரு மீனும் அகப்படையில. காலையில வந்து சலிப்போடு வெறுப்போடு வலைய அலசிட்டே நிக்கிறாங்க. இப்பதான் ஆண்டவரே அவங்களை சந்திச்சு என்ன சொன்னா தெரியுமோ? தள்ளிட்டு கொண்டு போய் படவை தள்ளு, தள்ளி கொண்டு போய் ஆழத்துல உண்ட வலை போடு அப்படின்னு சொன்ன போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆழத்துல தள்ளி கொண்டு போய் அநேக மீன்களை பிடித்தது அவ்வேத்துல வாசிக்கிறோம். இங்கும் அப்படிப்பட்ட அனுபவம் திரும்ப என்ன தெரியுமா? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் இரவு முழுவதும் வெயிட் பண்ணி ஒரு மீனும் அகப்படையில. என்ன கேட்டீங்கன்னா, இதுவும் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம் தான். கர்த்தருடைய நாமத்தை எனக்கு அறிவானவர்களே, நித்திரை தனக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவர் நித்திரையை கொடுக்கிறார் என்பது உண்மை. சில நேரங்களில் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்காமல் இருக்கிறது உண்மை. அதுக்கு பின்னணியிலும் ஏதோ ஒரு காரியம் இருக்குது என்பது உண்மை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மழிமோட்டேன். நான் சொல்றேன் கேளுங்க, இரவு முழுவதும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மீனும் பிடிக்கல. யாருக்குள்ள சொல்லட்டுமா? தேவ வழியை விட்டு விலகிறவன், தேவ சித்தத்தை விட்டு வெளியில போறவன் எதை செய்தாலும் அவனுக்கு வாய்க்கு தள்ளப்பார். அவன் அழைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு வேற காரியங்களில் தீவிரப்படுகிறான், முயற்சி செய்கிறான், பாடுபடுகிறான், கஷ்டப்படுகிறான், செயல்படுகிறான், ஏதோ முன்னேறதுக்கு முயற்சி செய்கிறான். எனது தான் நல்லாக இருக்கும் என்பதற்காக ஏதோ இடத்துல பாடுபடுகிறான். ஆனா காரியம் சித்தியாக இல்லை. அழைக்கப்பட்ட தேவோட பிள்ளைகள் தேவோட அழைப்பை மறந்து வேற காரியங்களில் தீவிரமாக செயல்பட்டாலும் கர்த்தருடைய கரம் அதுல இருக்காது. ஒருவேளை உன் சுயபலத்தினால கொஞ்ச நாளைக்கு ஏதோ சில காரியங்கள் வாய்த்தாலும் அதன் முடிவு உனக்கு வேதனையும் துன்பமாக இருக்கும். ஏன் தெரியுமா? உன்னை அழைத்த அழைப்பு வேற, தேவன் உன்னை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் சித்தம் வேற. அதை நாம விட்டுவிட்டு நம் சுய சித்தத்தை நாம நிறைவேற்றுவதற்கு நாம பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போமாக இருந்தா அதுல தேவனுடைய கரம் இருக்காது, தேவ கரம் இருக்காது. அது நம்முடைய சுய பலம் என்பதை நாம மறந்துடக் கூடாது. ஆகவே நம்ம தோட்டு போறதுக்கு இடம் இருக்கு, மனம் சலித்து போறதுக்கு இடம் உண்டு, மனம் பேதளித்து போறதுக்கு இடம் உண்டு. இப்படி நான் பலரை நான் பார்த்திருக்கேன். வாழ்க்கையில விரக்தி, வாழ்க்கையில வறுமை, வாழ்க்கையில சலிப்பு. பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க, என்னோட வாழ்க்கையில சலிப்பு, வெறுப்பு, தனிமை, சோர்வு. பீப்புள், நான் சொல்றதை கேளுங்க. அழைக்கப்பட்ட தேவோட பிள்ளைகள் தேவோட அழைப்பை, திட்டத்தை, நோக்கத்தை கோட்ட விட்டுட்டு இந்த உலகத்துல வேறு காரியங்களை கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து பிரயாசப்பட்டாலும் பாடுபட்டாலும் ஒருவேளை ஏதோ ஒரு சில காரியங்கள் சித்தியாகினாலும் அதன் முடிவு சமாதானமாக இருக்காது. காரணம், தேவ கரம் அதில் இருக்காது, இருக்காது என்று உண்மையின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்தவங்களுக்கு நான் இதை சொல்லல, உள்ளே வந்துவிட்ட தேவோட பிள்ளைகளுக்கும் எனக்கு சேர்த்து சத்தியத்தை சொல்றேன். இங்க பாருங்க, அழைக்கப்பட்டவன் தான், மீனவன் தான், அதே கலிலியா கடல்ல மீன் பிடித்த அனுபவம் உள்ளவன் தான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்க முடியல. பாருங்க, மன சோர்வு சூழ்ந்துடு. தொடர்ந்து படிங்க.
விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள்.
இயேசு எங்க நிற்கிறாரு? கரையில. கொஞ்சம் யோசிக்க, நான் சொல்றது இயேசு எங்க நிற்கிறாரு? கரையில நிற்கிறாரு. இப்ப நான் இப்படி யோசிக்கிறேன், இதே கலிலியா கடலின் மேல நடந்தார் இயேசு. நாம வாசிக்கிறோம் இல்லையா, இரவு நாளா ஜாமத்துல இயேசு கடல் அலைமேல் நடந்த காட்சியை நாம எல்லாம் வாசிக்கிறோமே. இதே கலிலியா கடல்ல ஆண்டவர் இயேசு நடந்திருக்கிறார். ஆனா இப்போதோ ஒரு மீனும் அகப்பட இல்லை, ஆனா இயேசு நடந்து அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணதாக இல்லை. ஏன்னா எங்க நிற்கிறாரு? கரையில நிற்கிறார். ஏன் தெரியுமா? சீமோன் பேதுரு அவனாக வரனு கரைக்கு. பின்வாங்கி போன பேதுரு தன் அழைப்பை கோட்டை விட்டு தேவ சித்தத்தை விட்டுவிட்டு மீன் பிடிக்க போயிருக்கிற பேதுரு திரும்பி ஆண்டவர் இயேசுவை தேடி வர வேண்டியது அவசியம். நான் என்ன சொல்வார தெரியுமா? பின்வாங்கி போறவர்கள் கவனிங்க, பின்மார்க்கமா போறவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள் அவர்களாக மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரை தேடி வர வேண்டும். இதுவே சத்தியம். லூக்கா 15 அதிகாரத்தில் 3 சம்பவங்களை நாம வாசிக்கிறோம். ஒன்று, காணாமல் போன ஆடு. மேய்ப்பன் தேடி போற, நாம இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, அறுவரி காரியம். காணாமல் போற, 100 ஆடு இருந்து கொண்டு காணாமல் போய் அவர் தேடி போறான், தூக்கி தொல்ல போட்டுருவார. இதெல்லாம் அதுக்கு பிற்பாடு 10 வள்ளி காசு, ஒன்று தொலைஞ்சு போச்சுது, தொலைச்சவள் அதை விளக்க கொளித்து தேடி தேடி ஏதோ தேடி எடுத்துட்டார். அடுத்து வர்றது காணாமல் போன, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, அடுத்து வர்றது காணாமல் போன மகன். இங்கே காணாமல் போன ஆடை போய் தேடி கண்டுபிடிச்சா, காணாமல் போன காசை தொலைச்சவள் தேடி கண்டுபிடிச்சார், ஆனா காணாமல் போன மகனை தேடி தகப்பம் போகிறார். ஆட்ட தேடி வேப்பம் போனா, தொலைச்சவள் காசு தேடி கண்டுபிடிச்சா, ஆனா காணாமல் போன மகனை தேடி தகப்பம் போகல. ஆனா காணாப்ப போன மகன் அல்லது பின்மார்க்கமாக போன மகன் எப்போ திரும்பி வருவான், எப்பே மனம் திரும்புவான், என்றைக்கு அவன் மனம் பருந்தி மனம் திரும்பி எப்போ திரும்பி வருவான் தகப்பன் ஒவ்வொரு நாளும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், காத்துட்டே இருக்கிறார். யூ நோ வை? ஏன் தெரியுமா? ஒருவராவது கெட்டு போறது அவருக்கு விருப்பம் இல்லை. தன் ரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவருக்காக மறைத்திருக்கிறார். உனக்காகவும் எனக்காக சிலுவையில் பட்ட பாடு, அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட வேதனைகள், அடைந்த அவமானங்கள், நிந்தனைகள் ஒவ்வொருவருக்கும் கோஸ் பண்ணுது. ஆகவே ஒருவரையும் அவர் இழந்து போறது விருப்பம் இல்லை. ஆகவே எல்லோரும் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிற அந்த தெய்வீக பேர் அன்பு அந்த பின்வாங்கி போன மனுஷனுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டே இருக்குது. எப்போ மனம் வருந்துவார், எப்போ மனம் திரும்புவார், எப்போ திரும்பி வருவான் தகப்பன் காத்துட்டே இருக்கிறார். பாரு, அவர் பின்வாங்கி போறவர்கள் தாங்களாக உணர்ந்து மனம் வருந்தி மனம் திருந்தி அந்த அதுக்கு முதல்ல அந்த வசனத்தை பார்த்து அவனுக்கு புத்தி தெளிந்த போது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம், அவனுக்கு புத்தி தெளிஞ்ச போது, இளையகுமாரனுக்கு புத்தி தெளிஞ்ச போது, ஐயோ என் தகப்பனுக்கு அநேக வேலைக்காரன் உண்டு, நானும் இங்கே பின்ன பிச்சைக்காரன் போல சாப்பாடு இல்லாமல், அப்பதான் அவனுக்கு புத்தி வருது பாரு. அப்ப இன்னைக்கு பின்மார்க்கமாக போறவங்க புத்தி தெளியணும். அவங்க இந்த உலகத்தின் அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அவலட்சணங்கள், ஆபாசங்கள் இவைகளுக்குள்ள அழைப்புண்டு அமிழ்ந்து போய் கிடக்கிறார். புத்தி தெளியணும். புத்தி தெளியத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் நாம ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே நாம ஜெபிக்கலாம், பின்வாங்கி பொண்ணுகளுக்காக நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே அவங்களை சந்தியும், அவரோட மனக்கண்களை திறந்தனும். ஆண்டவர்களுக்கு மாற்றம், அவங்களுக்கு ஒரு திருப்பம், ஆண்டவரை உண்டு பண்ண கிருபை செய்யும் நாம ஜெபிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் பின்மார்க்கத்தை உணர்ந்து மனம் வருந்தி மனம் திரும்பி தேவடத்தில் திரும்பி வரும்போது மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் மதிப்பளிக்கிறவராக இருக்கிறார். கள்ளத்தனமாக அல்ல, மெய்யான மனம் திரும்புவதற்கு தேவன் மதிப்பளிக்கிறவராக இருக்கிறார். அவை அப்படி ஒரு மனுஷன் திரும்பி வரும்பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமா இருக்க, திரும்பி வந்து மகனுக்கு வஸ்திரத்தை போடுறாரு, பாதரட்ச போடுறாரு, மோதிரம் போடுறாரு, இல்லாட்டா அப்ப படிச்ச காரியம் இல்லையா? எனக்கு அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷனும் பின்மார்க்கத்தில் இருக்கணும் என்று தேவன் விரும்பவில்லை. பின்மார்க்கத்தில் இருக்கவர்கள் மனம் வருந்தி மனம் திரும்பி தேவனத்தில் உப்புரவாகணும் என்று தேவன் காத்திருக்கிறார். இதை நான் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறேன். யாராவது நமக்குள்ள தேவனை விட்டு தூரமாக இருந்தார், தேவனோடு சரியான உறவு இல்லாம, ஆண்டோடு சரியான ஐக்கியம் இல்லாம, பாவ கரைகள் நம்முடைய வாழ்வில் இருக்குமாக இருந்தார், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவிடத்தில் நெருங்குவோம், பின்மார்க்கத்தை விட்டு தேவனிடத்தை திரும்புவோம், சத்துருவுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கள், அப்பொழுது அவனங்கூட விட்டு ஓடிப்போம் என்று சொல்றது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே பாவம் வரக்கூடாது. ஐ சே இட் அகைன், லிசன் டு மீ ப்ளீஸ், நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்விலே பாவம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவம் இருக்குமாக இருந்தால், கரை இருக்குமாக இருந்தால், அவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வில் இருக்கிற கரை எனக்கு தெரியும், உன்னுடைய வாழ்வில் எனக்கு இடம் இருக்குது, நீ யாரு என்ன எதிர்த்து அவன் நம்ம எதிர்க்க பார்ப்பான். ஆகவே சத்துருவுக்கு நாம எதிர்த்து நிற்க வேண்டுமா இருந்தால், பிசாசு நம்மை விட்டு ஓடணுமா இருந்தால், அல்லது அசுத்த ஆவிகள் நம்மை கண்டு விலகி நாம் கட்டிடம் போட்டு அகன்று ஓடணுமா இருந்தால், நம்முடைய வாழ்வில் பாவம் இருக்கக்கூடாது. பாருங்க, அவளை மறிவேன், இயேசுவே மறிவேன், நீங்க யாரு? பாவத்தில் கிடக்கிற நீ என்ன திறத்துறது? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிசாசு அவர்களை மேற்கொள்ள துண்டு துணியை விட்டுட்டு ஓட்டமாக ஓடி போனதான் வேத்து நாம பார்க்கிறோமே, படிக்கிறோமே இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவன் சொல்றது சத்தியம், உண்மை. ஆனால் பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால், நம்முடைய வாழ்வில் பாவம் இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக கரை திரையற்ற தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி சத்தருக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அவன் விட்டு நம்ம விட்டு ஓடி போறதுக்கு இடம் இருக்குது. இது சத்தியம். கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கரையில நிற்கிறாரு. ஏனென்றா பின்வாங்கி போன பேதரு திரும்பி அவன் வரணும் ஆண்டவன் பார்த்து. ஆண்டவர் கடல்ல நடந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது போய் உதவி செஞ்சிருக்கலாம், ஆனா அப்படி செய்யல. He was waiting for Peter in the season. திரும்பவுடா சொல்லுகிறேன், மனதால நினைவால இதயத்தால பின்பாய் பின்வாங்கி போயிருக்கிற ஆத்துமாவே, உண்ட ஆத்தும நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். பின்மார்க்கத்தை விட்டு தேவனோடு சரியான உறவுக்குள்ள கடந்து வா. ஆண்டவர் இயேசு உனக்காக மறித்தார், தட ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டுக் கொண்டார். ஆவே பிசாசுக்குடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காமல், இருளுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காமல், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொண்டு வேதம் சொல்றபடி ஆண்டவர் பக்கம் நாம் திரும்புவோம். கர்த்தர் நமக்காக வெயிட் பண்ணியிருக்கிறார். அப்படி நாம் ஒப்புக் கொடுப்பமாக இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலைக்கு இருளை அகற்றி நமக்கு வெளிச்சத்தை கட்டவிட அவர் வல்லவராக இருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பகுபெட்டாண்டு ஸ்தோத்திரம். அதுபடி தொடர்ந்து
பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது
இருந்தார்கள். இதே அனுபவத்தை நான் முதல் சொன்ன இல்லையா, கலிலேயா கடல வலைய படக தள்ளி கொண்டு போய் ஆழத்துல வலைய போடுங்க, நிறைய மீன்களை பிடிச்சாங்க. இப்ப அதே கடல், அதே ஆட்கள், அதே கடல், அதே ஆட்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒன்றும் பிடிக்க முடியாத இடத்துல, ஒரு மீன் கூட அகப்படாத இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன வலப்பக்கமாக வலைய போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். சோ இவர்களும் ஏன் எதற்கு நீ ஏண்டா, இன்னும் இயேசு யாருன்னு இவங்களுக்கு தெரியல. சாதாரண ஒரு மனுஷன் போல வந்திருக்க, அது இன்னொரு பெரிய ஆச்சரியம். இன்னும் இயேசு இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணல யாருதான் சொல்லி கரெக்டு. சோ இப்ப இவர் இயேசு சொல்றாரு, நீங்க வலப்பக்கமாக வலைய போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் சொல்லும் பொழுது, இவங்க நீ யாரு எதற்கு எப்படி இரவு முழுவதும் உண்டு அகப்படையில அப்படி எல்லாம் ஒரு வார்த்தையும் அவங்க சொல்லல. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைய உடனே விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அப்படியே படவு தள்ளி பலப்புறமாக வலைய போட்ட போது 153 பெரிய மீன். எங்க ஏமாற்றம் அடைந்தார்களோ அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார், எங்கு நஷ்டம் அடைந்தார்களோ அங்க லாபம் அடைகிறார், எங்கே ஒன்றும் இல்லாதிருந்தார்களோ அந்த இடத்துல அதிக மீன்களை பிடித்தார்கள். நான் என்ன யோசிக்கிறேன், இப்படி நான் கற்பனை பண்றேன், என்ன கவனிங்க, இந்த 153 மீனும் எங்கிருந்து பொதுவாக இரவுல தான் மீன் பிடிபடும், ஆனா இரவிலே ஒரு மீன் பிடிபடல. இப்ப பகல்ல ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி வலை பக்கம் போன்னு சொன்ன உடனே வலைய போட்ட உடனே இந்த 153 மீனும் பட்டன் இந்த வலைக்குள்ள வந்த ரகசியம் என்ன, ஏராள மீன்கள் அந்த கடல்ல இருக்குது, கடலையா கடல்ல, ஆனா இந்த 153 சுருன்னு வந்து வலைக்குள்ள போகுது. இது ரட்சிக்கப்பட்ட மீன். இப்படி நான் யோசிக்கும் பொழுது பழைய பாட்டு ஒரு சம்பவம் ஞாபகம், என்ன தெரியுமா, இவர் யாரு லோவா எடுத்துட்டாரு, பேழைய கட்டினாரு, பேழைய கட்டிட்டு என்ன லோகத்தில் இருக்கிற சுத்தமான அசுத்தமான எல்லா முறையங்களும் சோடு சோடா உள்ள வருது பாருங்க. ஆரம்ப நாட்கள்ல இத இந்த பகுதியை நான் வாசிச்சு எனக்கு ஒரே யோசனை, உண்மை மொழி சொல்றேன், இவன் எப்படி இந்த இவ்வளவு மிருகங்களையும் எப்படி பிடிச்சிட்டு உள்ள கொண்டு வந்தான், எப்படி இதெல்லாம் உள்ள வந்தது சொல்லி இதை யோசிச்சு எனக்கு அநேக நாட்களாக. ஆனா பிறகுதான் ஒரு நாள் ஆண்டவர் என்ன, அவன் ஒன்று உள்ள கொண்டு வரல, நான் தான் எல்லாத்தையும் உள்ள அனுப்பினேன் பாருண்டா. என்ன தெரியுமோ, உலகத்துல ஏராளம் சிங்கால காட்டுக்களை ஏராளம் சிங்கம் நிக்குது, ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கம் சொல்லுது, இச்சேரப்பா நம்மா கிட்ட தமிழ்ல, இஞ்சிருங்கோ எனக்கு இங்க ஏதோ செய்யுது, எனக்கு அங்க போகணும் போல இருக்குது, போறேன், எனக்கும் இங்க ஏதோ செய்யுது, நானும் வாரு உனக்கு பின்னால், ரெண்டு சோடா வருது, தலைய ஆட்டி ஆட்டி எங்க வருது, அவன் செய்த ஆக்குக்கு நேரம் வருது, பிறகு பார்த்தா ரெண்டு தலைக்கு தும்பிக்கு நீட்டிக்கொண்டு வரும் தலை ஆடி ஆடி, என்ன எங்களுக்கும் அங்க போகணும் இருக்குது. சோ நான் என்ன நினைக்கிறது, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மிருகங்கள் பாருங்க, கதைக்கு சொல்றேன், உலகத்துல ஏராள ஞானம் இருந்து, ஆனா ரெண்டு ஞானம் மாத்திரம் சோடாக இவன் பட்டிக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்துல ஏராள சிங்கம் இருக்கு, ரெண்டு சிங்கம் மாத்திரம் இவன் தேடி வந்தது காரணம் இல்லை, எல்லாம் ரெண்டு ரெண்டாக சோடு சோடாக சுத்தமாதலும் மாத்திரம் ஏழையோடு வந்ததா, எனக்கு அனுமதி இவைகள் எல்லாம் ஆண்டவர் அவைகளை ஏவ அவைகளெல்லாம் அப்படியே வந்தது எங்க பிள்ளைகளை. அதை போலதான் நான் நினைக்கிறேன், குளப்படி செய்து சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் ஓடின யோனாவை ஒழுங்குறதுக்கு ஒரு மீனை கட்டளை வச்சுக்க, வெயிட் பண்ணு வாராரு என்ற சொல்ல கேட்க வார ஒரு வாரு ஒரட்டாட்டம் பண்ணிட்டு ஓடி வராரு, கவனமாக அந்த இடத்துல இருந்து ஆள் வர உள்ள வச்சிரு 3 நாள், சரி அது அந்த இடத்துல இருந்தது உள்ள 3 நாள் வச்சிருந்தது, இதெல்லாம் நாம் அறிவோமே, எனக்கு அறிமானு. அதை போல இங்கேயும் 153 மீன்கள் கலிலியா கடல்ல ஏராள மீன் இருக்குது, இந்த 153 மீனுக்கு சுர்ரண்டு வருது, எங்க தெரியுமா, அவங்க போட்ட வலைக்குள்ள வந்து அப்படியே இருக்குவா. இப்ப நான் ஒரு காரியம் சொல்ல போறேன், இப்ப கவனிங்க, ஓரளவுக்கு முடிக்க போறேன். இப்ப பேதுரு போட்ட வலை அல்லது பேதுரு இழுத்த வலை சபைக்கு அடையாளமாக இருக்கு, பேதுரு இழுத்த அந்த வலை சபைக்கு அடையாளமாக இருக்கு, கவனிங்க. இப்ப இந்த சபைக்குள்ள இருக்கிற மீன்கள் ரட்சிக்கப்பட்டது, ஆனா வெளியில் இருக்கிற மீன்களோ ரட்சிக்கப்படாது. சபைக்குள்ள இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், வெளியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். இப்ப நல்லா கவனிக்க, வலைக்கு இருக்கிற மீனுக்கும் வெளியில் இருக்கிற மீனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, ரெண்டும் மீன் தான் எல்லாம் கடல் தான், ஆனா வித்தியாசம் என்னடா, நல்லா கவனிங்க, வலைக்கு இருக்கிற மீன் ஒரு ஒரு அளவு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அது நிக்க முடியும், ஆனா வெளியில் இருக்கிற மீனும் அது எங்கும் போக முடியும், எதையும் செய்ய முடியும், எப்படியும் வாழ முடியும், எதையும் செய்ய முடியும். ஆனா வலைக்கு இருக்கிற மீனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது போக முடியும், அதுக்குதான் அது வாழ முடியும். என்ன சொல்றேன் கேளுங்க, என்ன சொல்றேன் கேளுங்க, உலகத்துல இருக்கிறவனுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அவன் மனம் போல வாழ்கிறான், இஷ்டம் போல வாழ்றான், மனம் கொண்டதே கோலம் சொல்லி மனம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளோ, வலைக்குள்ள இருக்கிற மீன்களோ, சபைக்குள்ள வந்துவிட்ட மீன்களுக்கு, come on, listen to me please, சபைக்குள்ளே வந்துவிட்ட மீன்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது, அவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு பகுத்து பகுத்து கொடுத்த வேத பிரமாணங்களை மீறி அதன் எண்ணங்களை கடந்து நாம போவமாக இருந்தால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது என்று சத்தியத்துபடி நான் உங்களை சொல்லுகிறேன். கடல்ல தான் இருக்கிற எல்லாம் மீன் தான், ஆனா கடல்ல இருக்கிற மீன் எங்கும் போகும், எதையும் செய்யும், எந்த நேரத்திலும் வரும், எப்படியும் பாடும். ஆனா உள்ளே இருக்கிற மீனுக்கும் எல்லாரும் போக முடியாது, அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள தான் நிற்க முடியும். நாம் சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருந்து அழைக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமான தேவன் ஆவியாக அதர்சனமான தேவனாக நமக்குள்ள வாசமாக இருக்கிறார், நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, இதை நம்ம மறந்து இஷ்டம் போல நம்ம வாழ முடியாது. கொஞ்சம் கவனிங்க, என்னோட படி வேலை போறேன். இது பழையாட்டில் இஷ்டம் ஜனங்களுக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா, தங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜாதிகளையும் பார்த்தாங்க. ஆண்டவர் அவங்களை கொண்டு வரது முதல் சொன்னாரு, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் வாழ்றது போல நீங்க வாழக்கூடாது, நீங்க பரிசுத்த ஜனம், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும், நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி நான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்து நாட்டியிருக்கிறேன். அவன் உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை எப்படி நீங்க வாழக்கூடாது, கண்டிப்பாக ஆண்டவர் கட்டளை கொடுத்து. ஆனா எதை செய்ய பண்ணாமல் சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஆகவே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமோ, எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும்படி கேட்டாங்க. ராஜா தங்களுக்கு வேண்டும் என்பதை எங்க கண்டுகொண்டாங்க, தங்களை சுத்தி இருந்த எல்லா ஜாதிகளுக்கும் ராஜா இருந்தபடியால எல்லாருக்கும் ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கணும் என்று ஆண்டவரிடம் போய் கேட்க சொல்லி சாமுவேலுக்கு வந்து தொந்தரவு கொடுத்தாங்க பாரு. ஆகவே சாமுவேல் பேர் ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஆகவே மற்ற ஜனங்கள் எப்படி வாழ்றாங்க பார்த்து அதை இவங்க ஃபாலோ பண்ற. தாவீது பட்டிய ரதத்தில் இருக்கிற ரகசியம் என்ன, ரதத்தில் பட்டிய, இது வந்து பெலிஸ்தருடைய மெத்தட், இதை தாவீது பெலிஸ்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான் அல்லது களவெடுத்திருக்கான். ஆகவே தாவீது பெலிஸ்தருடைய மெத்தட்டை பயன்படுத்தி ஆண்டவுடைய பட்டியை ரதத்தில் பசு மாடு பூட்டி ஏத்தினபடியாத்தான் மாடு முரண்டு அடி விழுந்தது. ஆனா பிற்பாடு அவன் தேவ சத்தியத்தை கற்றுக்கொண்ட போதோ உடனடியாக மனம் திரும்பிட்டான். அவன் தேவ மனுஷன் இல்லவா, சத்தியத்தை அறிந்த உடனே ஐயோ நான் செய்தது தவறு, இதனால் தான் இவ்வளவு பெரிய அடி விழுந்தது. அவை கத்தோட பட்டியை மாடுபூடின ரதத்தில் இல்ல, லேவியராகிய ஆசாரியர்கள் தான் கத்தோட பட்டியை சுமக்கொண்டு என்ற சத்தியத்தை தெரிந்த உடனே உடனே அவன் மனம் திரும்பி திரும்ப மறுதரம் அவன் ஆசாரியர் கொண்டு பட்டியை தூக்கி வரும் பொழுது அது வரவன் இடத்துல வந்து சேரவன் இடத்தில் சேரத்தை நாம் பார்க்கக்கூடியதாக. இப்ப நான் சொல்ல வர என்ன தெரியுமா, அவர்கள் சுத்தி இருந்த ஜாதிகளுடைய வாழ்க்கையை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள். ரட்சிக்கப்பட்டு வலைக்குள்ள சபைக்குள்ள வந்துவிட்ட மீன்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும், நம்மை சுத்தி இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களிடத்திலிருந்து படித்து அவர்களுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம பின்பற்றுவோமாக இருந்தால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க என்னை சேர்த்து தான் பிரசங்கம் பண்றோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வலைக்குள்ள வந்துவிட்ட மீன்களாகி நாம் உலகத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதை கொப்பி அடித்து அதன்படி நாம பாலவமாக இருந்தா நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா, நமக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண தேவன் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறார். சோ ஆகவே உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் இருளின் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நமக்கும் அல்லது வலையாகிய சபைக்குள்ள வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எதிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய உடுப்பில வட்டவர் எடுத்து we have to make a difference because we are the children of God. கொஞ்ச காலத்துக்கு முதல்ல இந்த டிஎம்ஆர் அதாவது உங்களுக்கு சொன்ன டேமார்க் அதுக்குள்ள ஒன்றா போனேன் சாமமான அங்க நின்று அந்த பட்டையிலாம் ஒரு ரோப் வெள்ள ரோப் போட்டிருக்கான் இப்ப போட்டிருக்காங்க தெரியாது போட்டிருக்காங்க எழுதி அதுல பின்னுக்கு ஒரு வாசகம் எழுதி மகன் உண்டஷீத் அப்படின்னு எனக்கு இதை வாசிச்சதுல எந்த புத்தி பறக்க ஆரம்பிச்சுது வேத வசனத்துக்குள்ள என்ன தெரியுமா சாதாரண ஒரு டிஎம் மார்க் நிக்கிறோம் அவன் எழுதுன விஎம் மகன் உண்டஷீட் மற்ற பிசினஸ்காரன் பார்க்க தாங்க ஏதோ வித்தியாசத்தை உண்டு பண்றதுக்கு போல அவன் போய் ரோப் போட்டு எழுதி வச்சுக்க பாரு பட் நாம தேவண்ட பிள்ளை இல்லை நாம எல்லாம் உண்ட ஷீட் பண்ண வேணும் நாம எல்லாம் அதை செய்ய வேணும் நாம ரோப் போட வேண்டிய அவசியம் இல்லை எழுதி குத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் இது தேவனுக்கு மகிமையாக இருக்கும் பாருங்க நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக இருக்கணும் நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு ஒரு இழுக்கை கொண்டு வரக்கூடாது பாருங்க பட்ட பாடு நமக்காக பட்ட பாடு போதாதா திரும்ப திரும்ப நாம ஆண்டவரை சிலுவையில் அறையிறது நல்லதா கொஞ்சம் யோசித்து பாரு நான் சபைக்கு பேசுகிறேன் சத்தியத்தை சொல்றேன் திரும்ப திரும்ப பாவத்தை செய்து ஆண்டவரை சிலுவையில் அறையிறது பயங்கரமாக இருக்கும் முடிவு துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷனுடைய இருதயம் அவனுக்குள்ள துடிகரம் கொண்டிருக்கிறது பாரு ஏன்னா நாம செய்யற காரியங்களுக்கு உடனுக்குடனே ஆண்டவர் நமக்கு தண்டனை தாரம் இல்ல பாருங்க ஆகவே நம்முடைய மனுஷத்தை இருதயம் துணிகரம் கொள்ளுதான் நாய் கக்கினது தின்னது திரும்ப திரும்பிட்டு எழுதப்பட்டிருக்கபடி விட்டு வந்த பாவங்களை திரும்ப நாம செய்ய போகுமாக்கு இருந்தா நாமும் நமக்கும் உலகத்தவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நாய்க்கு இருக்கிற ஒரு பொல்லாத கெட்ட பழக்கம் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும் அதுபோல விட்டு வந்த பாவங்களை திரும்ப நாம செய்யக்கூடாது திரும்ப அதுக்கு போகக்கூடாது ஒரு மனுஷன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதுக்கு அடிமையாக இருக்கான்னு வேதம் சொல்றது எந்த ஒரு பாவம் உன்னையும் என்னையும் அடிமையாக நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டியவன் பாவம் உன்னை ஜெயிக்க முடியாது நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும் நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு உனக்காக பாவமானார் உனக்காக எனக்காக சாபமானார் நீ பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவகுமார் ஆவியாக உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் வாழ்கிறார் அவை ஆவியானவர் உனக்கு தருகிற பலத்தில் எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள உனக்கு இடமுண்டு 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 அவை எதற்கு நீ நானும் அடிமை இருக்கக்கூடாது தேவனுக்கு அடிமை இருக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துக்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் அடிமையா இருக்கிறது அந்த பரிதாபம் how long God does everything because நாம் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகள் இல்லவா சில பிள்ளைகள் அப்பன போலே இருக்கான் பாடுறான் நம்ம பார்த்த நாம் ஆராதிக்கிற தேவன் மற்ற ஜனங்கள் சிந்திக்க வேண்டாம் தப்படி வாழ்க்கை தப்படி நடத்த ஆலயத்துக்குள்ளே இருக்கும் போது மாத்திரமில்ல நாங்கள் பரிசுத்தவான் வெளியில போனாலும் திரும்ப நாம் ஆலயத்தில் கூடும் வரைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான் பரிசுத்தவான்கள் அது நம்ம மறந்துடக்கூடாது வலை சபைக்கு அடையாளமாக இருக்குது வலைக்குள்ளே இருக்கிற மீனுக்கு வரம்பு இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிற மீனுக்கும் பகை கிடையாது அது இஷ்டம் போல வாழும் ஒருபோல கட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிற்பாடும் இஷ்டம் போல வாழலாம் வருகிறவர் வருவார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் அலட்சியம் படிவுகளாக இருந்தா வருகிறவர் வரும்பொழுது விசாரிக்க வேண்டிய விசாரிப்பார் ஆகவே இப்பொழுதே நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பமாக இருந்தார் இறக்கமும் உருக்கம் நிறைந்த ஆண்டவர் அந்த தெய்வீக அன்பினால் நம்முடைய மூடிக்கொண்ட செட்டைகள் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு இது ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் அது தொடர்ந்து படி சீக்கிரம் படி
பார்த்து அவர் கர்த்தர் என்றான் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே
குதித்தான்
மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெறிப்பு போட்டப்பட்டிருக்கிறதையும்
நினைக்கும் போதில் இறைவனும் தேவண்ட குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தண்ட கையாலேயே நெருப்பு மூட்டி அப்பமும் மேலும் வச்சு காத்துட்டு தெய்வீக அன்பு ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்காக செய்யலாம்ப்பா இப்படியாய் கரி நெருப்பு மூட்டி மீன் வேகம் வைத்து அப்பவும் சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன்.
அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்களும் இருந்தும் வலை கிழியவில்லை.
இத்தனை மீன்கள் வலையில இருந்தும் யதார்த்தமாக இவ்வளவு 153 பெரிய மீன்களையும் இழுக்கக்கூடிய அந்த அந்த சக்தி அந்த அந்த பலம் அந்த வலைக்கு இல்லை. ஓவர் வெயிட். ஆனா வலை கிழியாமல் பாதுகாத்தது நம்ம ஆண்டவர் செய்த அற்புதம். ஏன் தெரியுமோ, 153 மீனையும் வலைக்குள் அனுப்பினது ஆண்டவர். அந்த அனுப்பின அந்த மீன்களை அவங்களுக்கு கொடுக்காதபடி வலை கிழிஞ்சபடியில போயிருந்தாரு. நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானம் உள்ளவர் இல்லையா? ஆகவே ஆண்டவர் அந்த மீறி அனுப்புறது மாத்திரம் இல்லாம வலை கிழியாதபடியும் அற்புதம் செய்த. சரி, இதுல நான் சொல்ல வர ஒரு ரகசியம், இதுல ஒரு செய்தி இருக்குது. நன்றாக கவனிக்க, சொல்லி முடிக்கிறேன். இத்தனை பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிழியல. நான் என்ன சொன்ன, பல சபைக்கு அடையாளம். நான் சொல்ற கேளுங்க, மெய்யாக மனம் திரும்பி சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மீன்களால் வலைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வலை சபைக்கு அடையாளம். சரியாக மனம் திரும்பி சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளால சபையாகிய வலைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த மீன்களால் வலை கிழியாது. சரியாக மனம் திரும்பி சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மீன்களால் வலை என்ற சபைக்கு பாதிப்பு இருக்காது. மெய்யாகவே மனம் திரும்பி சத்தியத்தை கீழ்ப்படுகிற மீன்களால் வலை கிழியாது, வலை பழுதுபடாது. அதனால் சரியாக மனம் திரும்பாமல் தேவன வசத்துக்கு கீழ்ப்படியாமல் உள்ளே வருகிறவர்களால் சபை என்ற வலைக்கு பாதிப்பு இருக்கு. நல்ல விளைவுகள், நல்ல விளை. இத்தனை பெரிய மீன்கள் இருந்தும் கிழிய வேண்டிய வலை கிழியாதபடி காத்துக்கொண்டார். ஆகவே எத்தனை மீன்கள் உள்ளே வந்தாலும் சபை என்ற வலை பாதுகாக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் சபையின் நாயகரும் சபையின் தலைவரும் பிரதான மெய்ப்பரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே போல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இவங்க கரையில வரும்பொழுது இயேசு சொல்றாரு, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அக்கரையில் நிற்கிற ஆண்டவர் இயேசு தர கண்பானவர்களை அழைத்து வாருங்கள், போஜனப்பட்டுங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அக்கரையிலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் காத்துட்டு நிற்கிறாரு. வாருங்கள், என்னோடு போஜனம் பண்ணுங்கள். நம்மை அழைக்கிறார். நாம் ஆத்தும நேசரை அக்கறையிலே சந்திக்க, நாம் ஆத்தும நேசரை அக்கறையிலே சந்திக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நமக்காக பண்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டாட்டு. Salve, what's that, please? Allah, I'm with you.